ஆதியாகமம் அத்தியாயம் 17. ஆபிராம் 99 வயதானபோது யெகோவா ஆபிராமுக்குக் காட்சியளித்து, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்துகொண்டு உத்தமனாக இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாகப் பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனுடன் பேசி, நான் உன்னுடன் செய்கிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான தேசங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான தேசங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தியதால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுகச் செய்து உன்னிலே தேசங்களை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பதற்காக எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நிலைப்படுத்துவேன். நீ பரதேசியாக தங்கி வருகிற கானாந்தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சொந்தமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என்னுடைய உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் அனைத்து ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் செய்ய வேண்டும். அது எனக்கும் உங்களுக்குமுள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8 நாளிலே விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் சந்ததியல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு வாங்கப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு வாங்கப்பட்டவனும் விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டியது அவசியம். இப்படி என்னுடைய உடன்படிக்கை உங்கள் சரீரத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் செய்யப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்துமா என்னுடைய உடன்படிக்கையை மீறினதால் தன் மக்களுடன் இல்லாதபடி நீக்கப்பட்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதே. சாராள் என்பது அவளுக்கு பெயராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவள் தேசங்களுக்கு தாயாகவும் அவளாலே தேசங்களின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரித்து, 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமோ? 90 வயதான சாராள் குழந்தை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என்னுடைய உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நிலைப்படுத்துவேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் செய்வேன். அவன் 12 கோத்திர தலைவர்களை பெறுவான். அவனை பெரிய தேசமாக்குவேன். வருகிற வருடத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு போனார். அப்பொழுது ஆபிரகாம் தன் மகனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த அனைவரையும் தான் பணத்திற்கு வாங்கிய அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்த நாளிலேயே விருத்தசேதனம் செய்தான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் செய்யப்படும்போது அவன் 99 வயதாக இருந்தான். அவனுடைய மகனாகிய இஸ்மவேலின் நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் செய்யப்படும்போது அவன் 13 வயதாக இருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவனுடைய மகன் இஸ்மவேலும் விருத்தசேதனம் செய்யப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு வாங்கப்பட்டவர்களுமாகிய அவனுடைய வீட்டு மனிதர்கள் அனைவரும் அவனோடு விருத்தசேதனம் செய்யப்பட்டார்கள்.